الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما وقال الله تبارك وتعالى فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وإن من العلم أن تقول لما لا تعلم الله أعلم وقال عليه الصلاة والسلام أيضا إنما شفاء العي السؤال أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا فغل فغل شيئ அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் சீராக்குவதற்காக பல்வேறு வழிமுறைகளை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தினார். அந்த முறைமைகளை அடியான் எப்பொழுது பேணுவானோ, அல்லாஹ் அந்த அடியானை அந்த முறைமைகளை பேணுவதன் காரணமாக நேர்வழி பெற்றவராக, உள்ளத்தில் ஒளி நிறைந்தவனாக மாற்றி இந்த உலகத்திலே பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கபரிலும் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை அடையக்கூடியவனாக அல்லாஹு தஆலா அவனுக்கு வாழ்த்துகிறார். எப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த முறைகளுக்கு மாற்றமாக மனிதன் வாழ ஆரம்பிக்கிறான், அவருடைய உள்ளம் இருளால் நிறைந்து நிம்மதியற்று குழப்பமும் கலக்கமும் அன்று எந்த நேரமும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்துவிட்டு கபிரிலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து நாளை மறுமையில் உச்சகட்ட தண்டனையாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ அதனை அவர் அனுபவிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையுண்டாகும். இவ்வாறு மனிதனை சீராக்குவதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய முதன்மையான அடிப்படையான விஷயம்தான் அல்லாஹுடைய குர்ஆன். அல்லாஹுடைய குர்ஆன் இது முழு மனித சமூகத்துக்கும்
சரியான பாதையை காட்டுவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் அனுப்பப்பட்ட அவருடைய ரசூலின் மூலம் இறக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாகும். இந்த வெளிச்சத்துக்கு பின்னால் போன யாரும் வழி தவறிய வரலாறும் இல்லை, வழி தவற போவதும் இல்லை. குர்ஆன் அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம், குர்ஆன் ஒரு நிலையான அற்புதம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை நபிமார்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுடைய கரங்களினால் அவர்களுடைய ஏற்பாடுகளினால் பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை ஏற்படுத்துவார். அந்த அற்புதங்கள் என்று சொல்லும் போது அதனை மற்றவர்களால் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பல நூறு அற்புதங்களை மொஜிசாத்துகளை அல்லாஹு தஆலா கொடுத்தார். சந்திரனை பிளந்தார்கள், மரத்துடன் கதைத்தார்கள், கற்கள் அவர்களை பார்த்து சலாம் சொன்னதை, மிருகங்களுடன் பேசினார்கள். இப்படியாக இன்னொரு என்ன பல்வேறு அற்புதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினாலும் அந்த அற்புதங்கள் அவ்வப்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த அற்புதங்கள் அப்போது இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான அற்புதம் என்றால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட உண்மையான ஒரு தூதர் என்று உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அற்புதங்களின் நிலையான உண்மையான மிகச் சரியான ஒரு அற்புதம் என்றால் தற்பொழுதும் எங்களுடைய கைகளிலும் எங்களுடைய நெஞ்சங்களிலும் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய குர்ஆன் ஆகப்பெரிய அற்புதமாகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை வைத்து அரபி மொழியிலே மிகவும் உயர் நிலையை அடைந்திருந்த அந்த ஜாஹிலியா காலத்தில் உள்ள புலவர்கள் வாழ்கின்ற அந்த காலத்தில் குர்ஆனை வைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யாரும் தங்களுடைய திறமைகளை காட்ட முடியுமாக இருந்தால் திறமைகளை காட்ட முன்வாருங்கள் என்று சவால் விடுகின்ற அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஒரு அற்புதமான ஒன்றாக ஆக்கினான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசுவது இங்கு நோக்கமல்ல. இவ்வளவு பெரிய பொக்கிஷமான இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கின்ற கலைகள் என்ன, இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவுகள் என்ன, அந்த அறிவை கற்றுக்கொள்வதற்கும் அந்த அறிவை கற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் கொடுக்கின்ற கரிசனை என்ன, முஸ்லிம்களிடத்தில் அந்த கலையை கற்றுக்கொள்வதற்குள்ள ஆசை என்ன இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் என்ன, குர்ஆனுக்கு என்னென்ன வழிகளில் எல்லாம் பணிகள் செய்து அதிலே இருக்கக்கூடிய அறிவையும் அதிலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தையும் அதிலே இருக்கக்கூடிய ஹிதாயத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்று இருக்கும் போதே முஸ்லிம் சமூகம் அந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள தயக்கம் காட்டியமையினால், அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு முன் வராமையினால், கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தும் அதிலே கவனவீனமாக இருந்தமையினால் முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டம் என்ன என்பதை நாம் அனைவர்களும் உணர்ந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் இறக்கப்பட்டது. 6000க்கு மேற்பட்ட ஆயத்துகள் குர்ஆனில் இருக்கிறது. இந்த ஆயத்துகள் ஒவ்வொன்றும் அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவு மொழியாமல் எங்களுக்கு வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத குர்ஆன் குர்ஆனாக இருக்காது. ஒவ்வொரு எழுத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் மொழிந்தார்கள், ஒவ்வொரு சத்தையும் மொழிந்தார்கள், ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதினார்கள். ரசூலை தாண்டியே குர்ஆன் நமக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த குர்ஆனை சுமக்கும் போதே மலையை விட கடினமான பாரத்தையே சுமந்தார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் வரும்போதும் அவர்களுடைய உடல் வியர்வை கொட்டும் அவ்வளவு பாரம். நாம் ஓதும் போது நாவினால் காற்றாக ஓதி முடிக்குகின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் சுமக்கும் போதே பாரமாக கனமலையை போன்றவர்கள் சுமந்தார்கள். இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே நாங்கள் இந்த குர்ஆனை கனமான பாரமான சொல்லாக உங்களுக்கு வைத்தோம் வைக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கும் போது ஒட்டகத்துக்கு மேலே சில நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிருப்பார்கள். எவ்வளவு பாரம் அல்லாஹுடைய ரசூலின் உடலிலே ஏற்படும் என்றால் ஒட்டகம் உட்கார்ந்து விடும், ஒட்டகம் உட்கார்ந்து விடும். ஒரு சஹாபியினுடைய பாதத்துக்கு காலுக்கு மேலால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கால் இருந்தது. வஹி இறக்கப்படுகிறது, அந்த சஹாபி சொல்கிறார்கள், என்னுடைய கால் முறிந்து விடுவதை போன்று ஒரு பாரமாக இருந்தது. குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், இந்த குர்ஆனை ஹதரத் ரசூலின் மீது இறக்குவதற்கு பதிலாக ஒரு பிரமாண்டமான மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய அச்சத்தினால் அந்த மலை பிளந்திருக்கும் என்று சொல்லுகிறார். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு காஷியன் முதஸ்ஸதியன் மின் கஷியத்தில்லா. இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அல்லாஹுடைய அச்சத்தினால் அந்த மலை பிளந்திருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிற அளவுக்கு சுமையான அறிவுகளையும் ஞானங்களையும் கலைகளையும் ஒளியையும் ஹிதாயத்துடைய காற்றையும் சுமந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை இறக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த குர்ஆனில் இருந்து நாம் அடைந்த பயன் என்ன? குர்ஆன் நம்முடைய என்று உரிமை கோருகிறோம், ஆனால் நான் ஒரு முஸ்லிமாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கபருக்கு போகின்ற காலமும் நெருங்கிவிட்டது. குர்ஆனில் இருந்து அடைந்த பலன் என்ன? அதிகமான வேர்வர்களை பார்த்தால் குர்ஆனை பார்த்து ஓதுவதிலே பலகீனம், பார்த்து ஓதவே தெரியாது. கலைகள் எங்கு போனாலும் கிராத்திலேயே பலகீனமான ஒரு நிலைமைதான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் குர்ஆனை ஓரளவுக்கு திக்கி திக்கி குர்ஆனை ஓதுகிறார்கள், கொஞ்சமான பேர்கள் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள். 28 லட்சம் முஸ்லிம்கள் வாழும் இந்த நாட்டிலே சுமாராக ஒரு 10,000 பேர் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள். 28 லட்சத்துக்கு 10,000 பேர் தான் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் 28 லட்சமும் மார்க்கத்தைக் கொள்கிறார்கள். இது அல்லாஹ் எங்களுக்கு இறக்கின குர்ஆன். குர்ஆனை ஓதவும் தெரியாது, மனனத்தில் ஓதவும் தெரியாது. அதற்கு அப்பால் அடுத்த கலைகள், அதிலே உள்ள தப்சீர்கள், அதிலே உள்ள படிப்பினைகள், அவைகளிலே உள்ள சட்டத்திட்டங்கள், அவைகளிலே உள்ள ஞானங்கள், சைக்கிரியாக சொல்லப்பட்ட இஷாராத்துகள், வாழ்க்கையில் பேணப்பட வேண்டிய விடயங்கள் என்று என்னென்ன கலைகளை எல்லாம், என்னென்ன ஆழமான விடயங்களை எல்லாம் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. காதால் கேட்கிறோம், என்ன சொல்லப்படுகிறது என்று அர்த்தம் புரியாமலே இந்த சமூகம் வாழ்ந்து வருகிறது. காரணம் என்ன? அறிவை விடவும் மடத்தனத்தை தேர்வு செய்ததை ஒரே காரணம், மடமைக்கு அறிவென்று நாமம் சூட்டி, மடமைக்கு அறிவு என்று நாமம் சூட்டி அந்த மடமையின் உச்சத்தை பிடிப்பதற்கு சமூகம் முயற்சி செய்கிறது. அறிவுக்கு மடமை என்று பெயர் சூட்டி குர்ஆனுடைய கல்வியை காலுக்கு கீழே வைத்து ஏளனமாக பார்க்குகின்ற, ஏளனமாக பேசுகின்ற, ஏளனமாக சிந்திக்குகின்ற ஒரு சிந்தனை உருவானதனுடைய நஷ்டம்தான் இது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த குர்ஆன் எந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டதோ அவர்கள் இதிலே இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை தனக்கு முன்னால் இருந்த சஹாபாக்களுக்கு சொன்னதனால் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு குர்ஆனுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தார்கள் சஹாபா பெருமக்கள். குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றார்கள். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஆட்டு மந்தைகளுக்கு பின்னால் திரிந்து கொண்டிருந்த சஹாபி வாலிபர்கள், மோசமான குடிப்பழக்கத்திலே இருந்த சஹாபி வயோதிபர்கள், விபச்சாரத்திலும் களியாட்டத்திலும் மடத்தனமான செயற்பாடுகளிலும் இறங்கி செயற்பட்டுக் கொண்டிருந்த மோசமானவர்கள் அல்லாஹுடைய குர்ஆனிலே திறமை பெற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிலே காரியாகிறார். வெறும் 11 வயது ஸைத் இப்னு சாபித் வஹியை எழுதக்கூடிய ஜமாத்துக்கு அமீராக நியமிக்கப்படுகிறார். ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹின் சிறிய தந்தையின் மகன், தம்பி முறையாகின்ற அப்துல்லா இப்னு அப்பாஸ் முஃபஸ்ஸிருல் குர்ஆன், ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீர் கலையின் ஆணிவேராக மாறுகிறார். உபை இப்னு கஃப் மக்காவிலே சுற்றித் திரண்டவர் பெரும் காரியாக மாறுகிறார். குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுத்ததனால் குர்ஆனை கொண்டு இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பித்தார். ஆனால் எங்களுக்கு குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற தாகம் இல்லை. படிக்க வேண்டும் என்று குர்ஆனை பற்றி குத்துபா ஓதப்பட்டால், பயான்கள் செய்யப்பட்டால் பெரியவர்கள் நினைக்கிறார்கள் இது சிறு பிள்ளைகளுக்கு ஓதப்படுகின்ற குத்துபாவன். தன்னை மறக்கிறார், எனக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன என்று அவர் சிந்தித்தால் அவருக்கு வெக்கம் வரும். இது சிறியவருக்குள்ளதல்ல, கபரை மிகவும் நெருங்கி இருக்குகின்ற எனக்கு சொல்லப்படுகின்ற பயம். நான் குர்ஆனுடைய ஓதலில், குர்ஆனுடைய ஓதலில், குர்ஆனுடைய மனநத்தில், குர்ஆனுடைய தஜ்வீதில், குர்ஆனுடைய கிராத்தில், குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய கருத்துகளை விளங்குவதில், குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள சம்பவங்களை விளங்குவதில், குர்ஆனுடைய ஆழமான வழிகாட்டல்களை புரிவதில் எந்த அளவுக்கு கற்றிருக்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த தகமையும் தேவை கிடையாது, வேறு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆசை மட்டும் இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலே குர்ஆனை முதலில் மனனம் செய்த ஹாஃபில் அற்புதமானவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எழுத வாசிக்க தெரியாத உம்மி நபி, எழுத தெரியாது வாசிக்க தெரியாது, குர்ஆனிலே அற்புதத்தை காட்டினார், அற்புதம் நிகழ்த்தினார், அறமுலகையே ஆட்டம் காண செய்தார். எழுத்துகளை வாசிக்கவோ எழுத்துகளை எழுதவோ இந்த எழுத்து இதுதான் என்று சொல்லவோ தெரியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே குர்ஆனும் அந்த குர்ஆனுடன் சேர்ந்த அந்த கல்வியும் ஃபிக்ஹுடைய மசாயில்களும் கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கு தேவையானவைகளை சரியான உலமாக்களிடம் கற்றறிந்து சரியாக விளங்கிக் கொள்வது அவருக்கும் நாளைய எதிர்கால உம்மத்துக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகிறானோ, மையுரிதில்லாஹு பிஹி ஹைரா, யாருக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை நல்லதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அவருக்கு கை நிறைய செல்வத்தை கொடுப்பான் என்று சொல்லவில்லை, ஆட்சி பீடத்தில் ஏறி ஆட்சியாளராக மாற்றுவான் என்று சொல்லவில்லை, ஒரு நிதி நிறுவனத்தின் சொந்தக்காரனாக மாற்றுவான் என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ அவருக்கு தீனுடைய விளக்கத்தை ஏற்படுத்துவார், தீனுடைய ஃபிக்ஹு கிடைக்கும். யுஃபக்கிஹு ஃபித்தீன், தீன் என்றால் இதுதான் என்று விளங்குவார். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகள், தொழுகை ஒரு கட்டளை, நோன்பு ஒரு கட்டளை, ஜகாத் ஒரு கட்டளை, ஹஜ் ஒரு கட்டளை, குடும்ப வாழ்க்கை ஒரு கட்டளை, பஜாரில் வியாபாரம் செய்வது ஒரு கட்டளை. அல்லாஹ்வுடைய விளக்கல்களும் தீன் தான். தினா செய்யாதே, வட்டி எடுக்காதே, லஞ்சம் கொடுக்காதே எடுக்காதே, ஊழலில் ஈடுபடாதே, கொலை செய்யாதே, மதுபானத்திலும் போதை வஸ்துக்களிலும் பாவிப்பதிலும் வியாபாரத்திலும் ஈடுபடாதே. அல்லாஹ்வுடைய தடைகள் இவைகள் தான் தீன். இதனுடைய அறிவை ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு தேவையான அளவு படித்துக் கொள்வது பரவ ஆய். தொழ முன்பே தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் படிக்க வேண்டும். கட்டாயம் ஊரிலே நான்கு பேர் படித்து போகாது. தொழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகையின் ஷரத்துகளையும் பரவுகளையும் என்ன காரியங்களினால் தொழுகை முறியும் என்பதையும் படிக்க வேண்டும். உவு செய்ய முன்னால் உலூடைய நிபந்தனைகள், பரலுகள், சுண்ணத்துகள் என்ன என்பதை படிக்க வேண்டும். எந்த காரியங்களை செய்தால் உலு முறிந்து விடும் என்று படிக்க வேண்டும். உலு செய்ய முடியாதவர் தயமும் செய்ய வேண்டும். தயமுடைய சட்டத்தை அவர் படிக்க வேண்டும். ரமலான் வரும்போது நோன்புடைய பரலுகள், சரத்துகள், என்னென்ன விடயங்களினால் நோன்பு முடியும், அந்த சட்டங்களை படிப்பது பரலாகும். இதைத்தான் சுருக்கமான ஒரு வார்த்தையில் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையாகும், பரலாகும் என்றார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதீஸுக்களை வல்லுநர்கள் எந்த அறிவை தேடுவது பரலு என்பதில் 10க்கு மேற்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே ஆக முழுமையான கருத்து தலபு இல்மில் ஹால், தற்போதைய சூழலில் எந்த அறிவு தேவையோ இப்போதைய நிலையில் ஒரு அமல் செய்ய போகிறார், அந்த அமலுக்குரிய அறிவை படிப்பதை பரலு ஐநங்கி நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வற்புறுத்தும் போது, அதனை படிக்காமல் அமல் செய்தால் ரசூலுல்லாவின் உத்தரவை மீறிய குற்றமும், அந்த அமல் கஷ்டப்பட்டு செய்த அமல் நாளை சுருட்டி முகத்தில் வீசப்படுகிற கேவலமான செயலும் நிச்சயமாக நடக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான மக்கள் அமல் செய்வதிலே எடுக்குகின்ற உற்சாகம் அந்த அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று படிப்பதிலே எடுப்பதில்லை. தஹஜ்ஜுத் தொழுவதில் உற்சாகம் வேண்டும், அதற்கு முன்பு தஹஜ்ஜுத் எவ்வாறு தொழ வேண்டும் என்று படிக்க வேண்டும். திக்ரு செய்வதில் உற்சாகம் வேண்டும், திக்ரு எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அறிவு அதற்கு முன்பு வேண்டும். லுஹா தொழுகையில் ஆர்வம் வேண்டும், லுஹா தொழுகை எவ்வாறு எத்தனை ரக்காத்துகள் எத்தனை எத்தனையாக தொழலாம் என்று முதலில் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய இந்த அறிவுகளை படிக்காமல் இருப்பது அந்த மனிதன் அவனுக்கு செய்து கொள்கின்ற அநியாயம், அவரால் அவருடைய குடும்பத்துக்கு பெரும் நாசம் ஏற்பட போகிறது. ஏன், தீனுடைய அறிவை மார்க்க அறிவை தெரியாதவர் மனைவிக்கு எப்படி மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார், மனைவியை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துள்ள இந்த கணவர் பிள்ளைகளை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கும் இந்த பொறுப்பை எடுத்திருக்கின்ற இந்த தந்தை ஹலால் ஹராம் தெரியாமல், பருவும் சுண்ணத்தும் தெரியாமல், ஷருத்தும் முகத்திலாத்தும் தெரியாமல் மனைவியையும் பிள்ளைகளையும் எப்படி இவர் வழிநடத்த போவார்? உம்மத்துடைய பொறுப்பை சுமந்திருக்கும் முழு உம்மத்துடைய நலவிலே அக்கறை கொண்டுள்ள இந்த மனிதன் முழு உம்மத்தும் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இந்த சிறந்த சிந்தனையை சுமந்திருக்கும் ஹைர உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத்தாக ஆகிவிட்டீர்கள் என்ற இந்த உம்மத்திலே உள்ள இந்த மனிதர் நலவையும் தீமையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், ஷரியாவினுடைய கண்ணோட்டத்தில், எது ஹலால் எது ஹராம், எது பாவம் எது புண்ணியம் என்று தெரியாமல் இவர் அந்த களத்திலே இறங்கினால் இவர் சரிவர எப்படி அந்த பணியை செய்ய முடியும்? ஆகவே மார்க்க அறிவை தேடி படிப்பதை ஒவ்வொரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய பொறுப்பா. ஆகவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் எழுதும் போது அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து விட்டு இது போதாது இன்னும் கூட்டித்தா என்று எந்த ஒரு பாக்கியத்தையும் கேட்டு சொல்லலையா. தந்தது போதும், தந்தது போதாது இன்னும் கூட்டித்தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்து கேட்க வைத்த ஒரு விஷயம் என்றால் இல்மை மட்டும்தான் கேட்க சொன்னான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் அறிவை அதிகரித்து தருவாயாக, அறிவு தந்தது போதாது, அறிவு ஏப்பம் விடுகின்ற ஒரு பொருள் அல்ல, அறிவால் பசியாற முடியாது, அறிவு பசியாறும் ஒரு விடயம் அல்ல, பசியாராது பசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய தாகித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அறிவு. படிக்க படிக்க இல்மை தேட தேட இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு வர வேண்டும். பலமொழியாக சொல்வார்கள், அல் இல்மு மினல் மஹ்தி இலல்லாஹ், அறிவு என்பது தாயுடைய மடியிலிருந்து சுடுகாடு வரை என்று சொல்வார்கள். பிறந்ததில் இருந்து மௌத்தாகும் வரை அறிவு படிக்க வேண்டிய காலம் சிறு பிராயத்துக்கு மட்டும் உள்ளதல்ல. இல்வென்பது மௌத்து வரை தேடணும், தேடி தேடியே மௌத்தாகணும். அவ்வளவு பெரிய ஒரு கடல் தான் அறிவு என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்மை சரிவர பறிக்காததனால், இல்முடைய சபைகளில் உட்காராததனால், இல்மு சொல்லப்படும் போதே அதற்கு முன்னுரிமை கொடுத்து உட்கார்ந்து கவனமாக கேட்காததனால் பல பேர் தங்களுடைய இபாதத்துகளை நாசம் செய்து கொள்கிறார்கள், அமல்களை நாசப்படுத்துகிறார்கள். சிலர் அறிவை சரியாக விளங்காமல் யாரோ சொன்னதை அரை குறையாக காலுக்கு கேட்டுக்கொண்டு இவர் கண்டவர்களுக்கு முன்னால் முஃப்தியாகி மற்றவருடைய இபாதத்தையும் மண்ணாக்குகிற பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. புகாரி சரிவிலை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சஹாபி, அவர் யுத்தத்திலே காயப்படுகிறார், தலையில் காயம் ஏற்படுகிறது, காயத்துக்கு கட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபி இரவு தூக்கத்திலே அவருக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது, குளிப்பு கடமையாகி விடுகிறது. அந்த சஹாபி பக்கத்திலே உள்ளவரிடம் கேட்கிறார், குளிப்பென்பதை மனிதன் பகிரங்கமாக கேட்காமல் கொஞ்சம் கூச்சத்துடன் கேட்கின்ற ஒரு கேள்வி. ரகசியமாக பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்கிறார், குளிப்பு கடமை, தலையில் காயத்துக்கு கட்டு போட்டிருக்கிறேன், தொழுகையும் வேண்டும், என்ன செய்யலாம்? பக்கத்தில் உள்ளவர் இந்த அறிவை தேடவில்லை, அவர் சரிவர இந்த அறிவை அறிந்திருக்கவில்லை, தனக்கு தெரிந்ததை சொன்னார், கட்டாயம் நீ குளிக்கத்தான் வேண்டும் என்றார். அந்த சஹாபி குளித்தார், அவர் மௌத்தாகிவிட்டார். காயத்துடன் குளித்தார், உயிரிழந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆத்திரப்பட்டார்கள், சொன்னார்கள், கத்தலூ கத்தலஹுமுல்லாஹ். ரொம்ப பாரமான வார்த்தையை பாவித்தார்கள். சஹாபியை இந்த ஆட்கள் கொண்டுட்டாங்க, சரிவர அறிவை படிக்காமல் சஹாபியை கொலை செய்து விட்டார்கள். மார்க்க அறிவை படிக்காமை, மார்க்க அறிவை சரிவர விளங்காமை, சரியான தகுதியான முதிர்ச்சி அடைந்த ஆலிம்களிடம் இருந்து மசலாக்களை சரியாக புரிந்து கொள்ளாமை ஒரு மனிதனுடைய உயிரை பறித்து விட்டது. அல்லாஹ்வும் அவர்களை கொலை செய்யட்டும் என்று ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். சொல்லலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா ஷிஃபா உல் ஐயி அஸ்வால், தெரியாதவருக்கு மருந்து, தெரியாமை என்பது ஒரு நோய், தெரியாது என்பது ஒரு நோய், தெரியாத நோய்க்கு மருந்து தெரிந்தவரிடம் கேட்பது என்று சொன்னார். உங்களுக்கு மார்க்கம் தெரியாதா? மார்க்கம் தெரியாதா? தெரிந்ததை வைத்து நீங்கள் வீடு கட்ட வேண்டாம், தெரிந்ததை வைத்து பத்துவா கொடுத்து மற்றவனையும் பசாதிலே தள்ள வேண்டாம், தெரிந்தவரிடம் கேளுங்கள், ஏன் வைக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே வழிகாட்டுகிறான், உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் இருக்குகின்ற ஆலிம்களிடம் கேளுங்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகான வார்த்தையை பாவிக்கிறான் என்று
பாருங்கள். என்று சொல்லவில்லை, புத்தக பூச்சிகளிடம் கேளுங்கள் என்று சொல்லவில்லை, புத்திஜீவிகளிடம் கேளுங்கள் என்று சொல்லவில்லை. அஹ்லுஸ் ஜிக்ர்,
அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் இருக்குகின்ற அறிவாளிகள், அவர்கள் தான் தீனுடைய நீரோட்டத்தில் வாழ்பவர்கள். அந்த அறிவாளிகளிடம், ஜிக்ர் உள்ளவர்களிடம் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விடயங்களை கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான பேருக்கு சரியான அறிவை படித்துக் கொள்ள முடியாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் பெருமை. நான் அவனிடம் போய் படிப்பதா? சின்ன ஒரு பையன் பாடம் நடத்துகிறான், எனக்கு 60 வயது. அவன் நேற்றோ முந்தனாலோ மதரசாவில் ஓதி வந்தவர், இவரிடம் கால் மடித்து நான் படிக்கவா? எனக்கு தெரியாத அறிவா? இந்த முட்டாள்தனமான பெருமை இருக்கிறே, நாசத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இரண்டாவது காரணம் வெட்கம். பெருமையும் வெட்கமும் அறிவில் இருந்து மனிதனை தடுத்துவிடும். வெட்கமாக இருக்கு, போய் கேட்க வெட்கம்,
அவருக்கு தெரியுது, இந்த மசலா எனக்கு தெரியாது. வீட்டிலே மனைவி ஒரு கேள்வியை கேட்கிறார், அதற்கு விடை சொல்ல தெரியாது. ஆனாலும் அந்த கேள்வியை ஒரு ஆலிமிடம் கேட்டு மனைவிக்கு தெரியப்படுத்துவோமே, அதற்கு இவருக்கு வெக்கம். மனைவியை படுகொலியிலே தள்ளுகிறார், பிள்ளைகளை படுகொலியில் தள்ளுகிறார். வெக்கமும் பெருமையும், பெருமையும் வெக்கமும் அறிவுக்கு மிக ஆபத்தான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய ஆண்களின் அறிவை இடை போட முன்னா சஹாபாக்களில் இருந்த பெண்கள் ஒரு விடயத்தை எவ்வளவு தெளிவாக தெரிந்து கஷ்டமாக இருந்தாலும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சரியாக கேட்டு தெரிந்த பிறகுதான் அந்த அமலை செய்ய வேண்டும் என்ற தெரிவிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் அவளுக்கு தூக்கத்திலே குளிப்பு கடமையாகிறது, அந்த நேரத்தில் குளிக்க வேண்டுமா? அடுத்த பெண்கள் எல்லாம் வாயை பொத்துகிறார்கள். ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் கேட்கிற கேள்வியா இருக்கு, யா ரசூலல்லாஹ், வேறொருத்தருக்கு அவ தஹ்தலிவுல் மரா, ஒரு பெண்ணுக்கு தூக்கத்திலேயும் குளிப்பு கடமையாகுமா? ஆணுக்குத்தான் அந்த நிலைமை, பெண்ணுக்கும் அந்த நிலைமையா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாம் இதா ராஅத்தில் மா, ஆம், ஆண்களை போன்றே அவர்களும் அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டால் குளிப்பு அவர்களுக்கும் கடமையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல பெண்கள் இஸ்திஹாலாவுடைய நிலைமையில இருந்தார்கள். நாளுக்கு மேலதிகமாக 15 நாட்களுக்கு மேலாக மாதவிடாய் ஏற்படுகிறது, 60 நாட்களுக்கு மேலாக பிள்ளை பேரு நிபாசம் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இது ஒரு நோயின் அறிகுறி. இஸ்திஹாலா பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களுடைய அடையாளமாக பிடவை துண்டுகளையும் பஞ்சுகளையும் கொண்டு வந்து காட்டி, யார் ரசூலல்லாஹ், இப்பொழுது நாம் தொழலாமா என்று கேட்பார். அங்கு வெக்கம் பார்க்க முடியாது. வெக்கத்தினால் போர்த்தப்பட்ட சஹாபா பெண்கள், உடலையே அன்னி ஆணுக்கு காட்ட வெக்கப்பட்ட சஹாபா பெண்கள், இல்மை படிப்பதில் யாரிடம் இல்மை கேட்க வேண்டுமோ அவருக்கு முன்னால் வெட்கப்படவில்லை. ஏன்? அங்கு வெட்கப்பட்டால் அமலுக்கு ஆபத்து வந்துவிடும். அமலுக்கு ஆபத்து வந்துவிட்டால் சுவர்க்கத்துக்கு போவதற்கு அது தடையாகும். கேட்க வேண்டிய இடத்தை அவர்கள் கேட்டு தெரிவித்துக் கொள்கிறார். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகிறது, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி, அவர் கொஞ்சம் வசதி படைத்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் ஜகாத்து கொடுக்கின்ற அளவுக்கு வசதி வாய்ப்பு பெற்றிருந்தார்கள். ஜகாத்து கொடுப்பதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடும் போது கணவரான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார், ஜைனப், நீ ஊரெல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு பதிலாக நான் கடன்காரனாக இருக்கிறேன், உனது ஜக்காத்து பணத்தை எனக்கு தந்தா என்னன்னு கேட்டார். கணவர் மனைவியிடம் ஜக்காத்து கேட்கிறார். இதே நிலவை எமது வீட்டில் வந்திருந்தால் எமது மனைவி என்ன செய்திருப்பார்? கணவன் கேட்டால் கொடுக்காமல் இருப்பதா? அள்ளி கொடுத்திருப்பார். கணவனின் திருப்தியை அவர் பார்த்திருப்பாரே தவிர, அல்லாஹ்வுடைய கட்டளை ஜகாத் கணவனை சந்தோஷப்படுத்துகிற நியம் அல்ல. ஜகாத் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை அவர் சிந்திச்சிருக்க மாட்டார். ஆனால் ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா இல்ம் என்பது அந்த நேரத்தில் உள்ள விடயத்தை ஜகாத் என்ற கடமை நிறைவேற்றும் போது சரியாக தெரிந்துதான் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற விஷயம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததனால் கணவனுக்கு சொன்னார்கள், இதை உங்களுக்கு தர முடியாது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே போய் இந்த மசாலாவை கேட்பேன், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதித்தால் மட்டும்தான் காசு கிடைக்கும், இல்ல சோரி மன்னிக்கவாகும். மாலையிலே போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, எதற்கு போகிறார்கள்? இல்மை படிக்க, ஜகாத்துடைய ஒரு மசாலாவை படிக்க.
யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் பிலால் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஜைனபு வந்திருக்கிறார். ஐயு ஜயாலிம், ஜைனப் என்று எத்தனையோ இருக்குது, எந்த ஜைனப்?
யார சூழல்லா அப்துல்லா இபின் மஸ்ஊதுடைய மனைவி வந்திருக்கிறார். என்ன பிரச்சனை? யார சூழல்லா கணவன் என்னுடைய ஜக்காத்து பணத்தால் கேட்கிறாரே, கொடுக்கலாமா?
சொன்னார்கள், நாம் லக்கில் அஜிரு மர்ரத்தை ஆம் கொடுக்கலாம், உனக்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கும். ஜக்காத்து கொடுத்ததற்கு ஒரு கூலி,
கணவனுக்கு உதவி செய்ததற்கு ஒரு கூலி. தெளிவு. இங்கிருந்து பெரியொரு சட்டத்தை ஃபுகஹாக்கள் பிளந்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கணவனுடைய ஜக்காத்தினால் மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவியுடைய ஜக்காத்தினால் கணவன் வாங்கலாம். அது என்ன வித்தியாசம்?
மனைவி கணவனுக்கு செலவழிப்பது கடமை இல்லை. எங்கேயும் மனைவி சம்பாதித்து கணவனுக்கு செலவழிப்பதை இஸ்லாம் கடுமையாக்கவில்லை.
அதனால் இப்படி வருடத்துக்கு ஒரு முறை அவள் ஒரு செல்வந்த பெண்ணாக இருந்து கணவன் ஒரு கடன்காரனாக இருந்து மிஸ்கீனாக பக்கீராக இருந்தால், ஜக்காத்து வாங்க தகுதியுள்ளவராக இருந்தால் மனைவியினுடைய ஜக்காத்தில் இருந்து அவர் வாங்க முடியும். ஆனால் கணவனுடைய ஜக்காத்தினால் மனைவிக்கு கொடுக்க முடியும் என்று சட்டம் வந்தால் என்னாகும்? வருட செலவையே ஜக்காத்தால கவர் பண்ணிடுவார்கள்.
கணவன் மனைவிக்கு செலவு கொடுப்பது பரல ஐன், கட்டாய கடமை.
அந்த செலவையும் ஜக்காத்தால முடிச்சிருவாரே. அதனால இஸ்லாம் சொல்லுது, கணவனுடைய ஜக்காத்தினால மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவியினுடைய ஜக்காத்தினால் கணவன் வாங்கலாம் தகுதி பெற்றவராக இருந்தால்.
இந்த மசாலா எங்கிருந்து உருவானது? ஜைனப் என்ற அந்த பெண்ணுக்கு ஜகாத்து கொடுக்க முன்னால் அந்த இல்மை சரியாக தேட வேண்டும் என்று ஒரு தெளிவிருந்ததனால்
அல்லாஹ் உம்மத்துக்கு அதனை ஹைராக்கினார். ஹஜ்ஜத்துல் வஜாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்காவை நோக்கி புறப்படும் வழியில்
ஜுல் ஹுலைஃபா மதீனாவுடைய மீகாத் இஹ்ராம் கட்டும் இடம்,
அங்கே தரித்து நிற்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது.
கற்பிணியாக ஹஜ்ஜுக்கு புறப்பட்டிருக்கிறார், இஹ்ராம் கட்ட முன்பே குழந்தை பிறக்கிறது.
முஸ்லிமில் புகாரியின் சம்பவம் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் ஒளிந்தோடி மதீனாவுக்குள்ள போகிறல்ல, கணவரை அனுப்புகிறார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிலையில் ஒரு பெண் எவ்வாறு இஹ்ராம் அணிய வேண்டும்?
இந்த நிலையில் இஹ்ராம் கட்ட ஆயத்தமாகும் போது குழந்தை கிடைத்தால் ஒரு பெண் எவ்வாறு இஹ்ராம் அணிய வேண்டும்?
கணவர் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்து அனுப்புகிறார்.
இதுதான் அல்லாஹ் எப்படி நடந்தால் சந்தோஷப்படுவானோ, நாம் ஒரு அமலை எப்படி செய்தால் அல்லாஹ் விரும்புவானோ அந்த முறையை ரசூலுல்லாஹ்வின் மூலம் குர்ஆனின் மூலம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை தேடுவதுதான் அறிவு.
இதை தவிர்ந்த அனைத்தும் கலைகள், மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள், காலத்துக்கு காலம் மாறுபவைகள். குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே அல்லாஹுடைய உண்மையான இல்மா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த அடிப்படையில் நாங்களும் இந்த குர்ஆனுடைய அறிவை நாங்களும் கற்று
எங்களுடைய சிறார்களுக்கு குர்ஆனை ஓதுதல், மனநமிடுதல், அதில் உள்ள அர்த்தங்களை விளங்குதல், அதனுடைய ஆயத்துகளுக்குரிய தஃப்ஸீர்களை
உலமாக்களுடைய தகுந்த உலமாக்களுடைய வழிகாட்டலுடன் அடைந்து கொள்வதன் ஊடாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து எமது எதிர்கால சமூகம் குர்ஆனை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமான ரித்தத்துடைய இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள சிந்தனைகளை கவர்ச்சியாக முன்பு அவர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது உலமாக்களினதும் புத்திஜீவிகளினதும் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளினதும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவர்களும் கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்பதை ஞாபகப்படுத்துவதோடு ஒரு விடயத்தை மட்டும் கடைசியாக ஞாபகப்படுத்துகிறேன். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மக்காவிலே தாவத்துடைய பிரச்சாரம் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞனை பார்க்கிறார்கள், 12-13 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன், 25-30 ஆடுகளை வைத்து மேய்ந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகத்துடன் இருந்தார்கள்.
அவனிடத்திலே ஒரு ஆட்டை கொண்டு வா, பால் கறந்து குடிக்கலாம் என்று சொல்லும் போது
அவன் சொல்லுகிறான், இது குட்டி பெறாத ஆடுகள், பால் கறக்க முடியும், குட்டி பிறந்த அல்லது கற்பிணியாக உள்ள ஆடுகளில் மட்டும்தான் பால் கறக்க முடியும். இந்த ஆடுகள் குட்டி பெறாத ஆடுகள் என்று சொன்னார். இரண்டாவது முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை கொண்டு வந்து தாண்டி கேட்க இளைஞன் அதே பதிலை சொல்லுகிறார். வந்தவர் இறை தூதர் என்பது அந்த இளைஞனுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது முறை சொன்னார்கள், குட்டி இடாத ஆடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டின் உடலை தடவி சில துஆக்களை ஓதினார்கள். அற்புதம், அங்கே பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஆச்சரியத்துடன் பார்க்கிறான் ஆட்டிடையே. உலகம் சொல்கிறது இந்த ஆட்டிலிருந்து பால் வர முடியாதே. அல்லாஹ்வுடைய தூதர் சில வார்த்தைகளை சொல்லி பால் கறந்து விட்டார்களே. ஆச்சரியத்துடன் அந்த இளைஞர் கேட்கிறார், பெரியவரே நீங்கள் ஓதி அந்த வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தார்கள். அவனுடைய பெற்றோர்களுக்கு அந்த சிறுவனின் பெருமதி தெரியாது.
இவனை எங்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? இவனை எந்த வழியில் அனுப்பினால் ஒரு உயர்ந்த மனிதனாக மாறுவான் என்று பல பெற்றோர்களுக்கு தெரியாததினால் உலகத்துக்கு அடிமையாக்கியதன் விளைவை
பல இளைஞர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெற்றோர்களும் பதில் சொல்லியாதவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தாருங்கள் என்றவன் கேட்ட அந்த கேள்வியினாலே இவன் அறிவு தாகம் உள்ளவன் என்பதை புரிந்து கொண்டான்.
இன்ன கரஜுலுன் முஅல்லம், நீ கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒருவனாக இருக்கிறாய்.
கடைசியாக சொன்னார்கள், நான் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த இடத்திலேயே அந்த இளைஞர் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லி முஸ்லீம் ஆகிறான்.
பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசம் சுஹபத் வைத்துக் கொள்கிறார்.
ரசூலுல்லாஹ் நாளடைவில் அவனுடைய அறிவு வளர்ச்சியையும் மனநசக்தியையும் பார்க்கிறார்.
மக்காவிலே சூரத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இந்த சூரா முழுமையாக இறக்கப்படுகிறது. அப்போதுதான் இந்த சூரா இறக்கப்பட்ட செய்தி ஹலரத் ரசூலுல்லாஹ் முழு சூராவையும் ஓதுகிறார்கள்.
அதற்கு முன்பு அந்த சூரத்தை யாரும் காதால கேட்டதும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஓதி நிறுத்த அந்த இளைஞன் முழுமையாக ஓதி முடிக்கிறார். அபார மனன சக்தி.
ஒருமுறை கேட்கவே சூரத்துர் ரஹ்மான் மனப்பாடம்.
பின்னால் அவர் ஒரு மனிதர் வளர்ந்து வருகிறார், இஸ்லாமிய பாசறையில் வளர்கிறார், ஹிஜ்ரத்தில் பங்கெடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆளுடைய உருவத்தை பார்த்தால் கட்டையாகவே இருந்தார்.
யுத்தகலத்தில் ஆயுதத்துடன் நிற்பார். ஆயுத வாளின் முனை, வாளின் பிடி
அவருடைய தலைக்கு நேராக நிற்கும். வாளை விட கட்டையாகவே இருந்தார்.
கால்களும் மிக ஒல்லியாக சிறியதாக இருந்ததை நடந்தாலும்
ஒரு தைரியமாக இல்லை. அப்படியான ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகிறது, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு சஹாபாக்களுடன் பயணம் செய்திருந்தார்கள்.
சஹாபாக்கள் ஒரு மரத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன சிரிக்கிறீர்கள்?
மிஸ்வா குச்சி வெட்டப்படுகிற அராக் என்ற மரம், அந்த மரத்துக்கு மேல இந்த வாலிபர் இருக்கிறார்.
காற்று வீசும் போது காற்றுடன் சேர்ந்து இவரும் வீசிப்படுகிறார்.
அவ்வளவு ஒரு சிறிய குருவியை போன்றவர் அங்கே தோற்றம் பெறுகிறார்.
யார சூழல்லாம் இவரை பாருங்கள், இவர் காற்று வீசும் திசைகளுக்கெல்லாம் இழுத்து செல்லப்படுகிறார். பார்க்கும் போது ஒரு உஸ்வூர் குருவியை போன்று காட்சியளிக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் குர்ஆனின் மூலம் எவ்வளவு உயர்வை அடைந்து விட்டார் என்று சொன்னார்கள் என்றால், இவருடைய கால் மெல்லியதாக இருக்கிறது என்பதை பார்த்து சிரிக்கிறீர்களா? முஹம்மதுடைய உயிர், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி,
முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன்,
இவருடைய கால்கள் நாளை மீசானுடைய தராசில் வைக்கப்பட்டால் உஹது மலையை விட கனமாக மாறும். அவர் யாருமல்ல, அந்த இளைஞர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இதுபோன்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுகள் இந்த மஸ்ஜிதிலும் இருக்கலாம், எங்களுடைய வீடுகளுக்குள் இருக்கலாம், தெருக்களில் இருக்கலாம், கிராமங்களில் இருக்கலாம்.
அந்த அப்துல்லாக்களை தேடி அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் சக்தி பெற்ற
வலிமையான
ஒரு கலைதான், ஒரு அறிவு கலாசாலை தான் குர்ஆனுடைய அறிவு கலாசாலை. குர்ஆனுடன் அனைவர்களும் இணைவோம், நெருக்குவோம். குர்ஆனை கொண்டு துனியாவிலும் ஆஹிராவிலும் சிறப்படைவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை சரிவர புரிந்து அந்த தீனின் பிரகாரம் வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்திலும் வாழும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பாவங்கள் இருந்தும், அனாச்சாரங்களில் இருந்தும், சமூக சீர்கேட்டுக்குரிய செயல்கள் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.